நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரம் குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இன்று ஒரே ஒரு கேள்விதான் வந்திருக்கின்றது, அதற்கு முடிந்தளவு விடை காண்போம். ஒரு கிரியா சாதகரிடமிருந்துதான் அந்த கேள்வி. 10 வருடங்களுக்கு மேல் தான் இந்த கிரியா யோகத்தில் இருக்கின்றேன். அவருடைய கேள்வி என்னவென்றால், தான் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 வருட காலத்தில் கிரியா யோகத்தில் இருந்ததால் தொண்டு செய்து கொண்டு வருகின்றேன், என்னால் முடிந்தளவு குடும்ப கடமைகளையும் செய்கின்றேன், இன்னும் தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு, இந்த 3 நிலைகளிலும் நிற்கின்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 3 நிலைகளிலும் முழுமையாக நிற்பதாக நான் உணரவில்லை. இன்னும் எல்லாவிடத்திலும் நிற்கின்றேன் என்பது உண்மை, ஆனால் முழுமையாக நான் இயங்கவில்லை 3 என்பது அந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே இந்த கேள்வி அவருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் பொருத்தமான கேள்வி என்றபடியாக மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். இந்த அன்பருடைய கேள்வி என்னவென்றால், 10 வருடத்திற்கு மேல் கிரியா யோகத்தில் இருக்கின்றேன். அப்போது இந்த 10 வருட காலமாக நான் 3 நிலைகளிலும் இருக்கின்றேன். அதாவது தொண்டு இருக்கின்றேன், தொண்டு செய்கின்றேன் முடிந்தளவு. கிரியா யோகாத்தில் சொல்லித்தந்த முறைப்படி, பாபாஜியின வாக்குப்படி, அதை விட நான் என்னுடைய குடும்ப கடமைகளை செய்கின்றேன், அதை விட தொழில் பார்க்கின்றேன். ஆனால் இந்த 3 நிலைகளிலும் நான் முற்றாக அந்த விடயங்களை செய்யவில்லை என்ற உணர்வு நிலையில் இருக்கின்றேன். ஆகவே இதை பற்றிய சிறு விளக்கம் கேட்கின்றேன் ஐயா, எப்படி அந்த நிறைவை அடையலாம் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இதை நாங்கள் சைவ சித்தாந்த முறைப்படியும் கிரியா யோகா முறைப்படியும் சேர்த்து பார்ப்போம். ஏனென்றால் கிரியா யோகத்தில் செயல் சார்ந்தது, சைவ சித்தாந்தத்தில் அறிவுத்திறன் சார்ந்தது. இரண்டையும் வைத்து இதற்கு முடிந்தளவு பதில் காண்போம். ஒரே ஒரு விடயம், சைவ சித்தாந்தத்தில் இருந்து தொடங்கி விடுவோம். எங்களுக்கு முக்காலத்துக்கும் துணை தேவை என்பதிலிருந்து தொடங்குவோம். நாங்கள் ஆன்மாக்கள், நாங்கள் இந்த பிறப்பில் இந்த உடலில் இருந்தாலும் முக்காலத்துக்கும் எங்களுடைய ஆன்மாவுக்கு துணை தேவை. அதற்குரிய காரணம் என்ன? எங்களால் தனித்து இயங்க முடியாது. அவன் இயக்கினால்தான் எங்களுடைய இயக்கம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த முக்காலத்துக்கும் எங்களுக்கு துணை தேவைப்படுகின்றது என்பதை முதல் பிள்ளையார் சுழி போல இந்த கேள்விக்குரிய பதிலுக்கு போடுவோம். இனி இந்த கேள்விக்கு தந்த விடயங்களை ஆராய்வோம். தொண்டு, கடமை, தொழில். தொண்டு என்பது எதை எங்களுக்கு தரும் என்று நாங்கள் நினைத்து செய்கின்றோம் அல்லது உணர்ந்தோ கேள்வி ஞானத்திலோ செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த தொண்டு என்பது இந்த முக்காலத்திலும் எங்களுக்கு துணை சேவை என்று சொல்வது போல இந்த முக்காலத்துக்கும் எங்களுக்கு தொண்டு உதவி செய்யும். அது எப்படி ஐயா என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் சாதகரே, இறந்த காலத்தில் கூட தொண்டு உதவி செய்யும். அது எப்படி? காலந்தானே முடிந்து விட்டது. அது எப்படி என்று பார்த்தால், இந்த இறந்த காலத்திற்கு நாங்கள் இந்த நிகழ்காலத்தில் கூடுதலாக தொண்டில் இருப்போமாக இருந்தோமாக இருந்தால் எங்களுடைய ஆகாமிய வினைகளை குறைப்போம். குறைக்கும் போது இறந்த காலத்தில் நாங்கள் செய்த சஞ்சித வினை இறைவனால் எரிக்கப்படும், முழுமையாக ஆகாமிய வினையில் இருந்து விலத்தும் போது என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்போது இந்த உடலில் செய்யும் தொண்டு இந்த உடலில் மாத்திரம்தான் உதவி செய்யும் என்று நாங்கள் நினைக்காது. இப்போது இந்த உடலில் நாங்கள் செய்யும் தொண்டு முக்காலத்துக்கும் உதவி செய்யும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதை இந்த வினைகளை வைத்து உணரலாம். சஞ்சித வினைகள் சில எரிக்கப்படலாம். பிராப்த வினையை கொண்டு வைத்து அதில் அறிவுத்திறன் எடுக்கின்றோம். அந்த வினையை அனுபவித்து ஆகவே இந்த உடலில் தொண்டு செய்து கொண்டிருக்கும் போது அந்த பிராப்த வினையினால் எங்களுக்கு கிடைத்த பலனை நாங்கள் அனுபவிக்கும் போது அந்த தொண்டில் சிறக்கின்றோம். அந்த பிராப்த வினை எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதேபோல் எதிர்காலத்தை பார்த்தால் ஆகாமிய வினையை இந்த உடலில் தேடுவதை குறைக்கும் போது எங்களுடைய புறப்பு சுழல் குறைகின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியில் இந்த தொண்டு என்பது மிகவும் சிறப்பானது. அது எங்களுக்கு முக்காலத்துக்கும் உதவி செய்யக்கூடியது. இறைவன் எங்களுடன் முக்காலத்துக்கும் உதவி செய்வது போல. ஏனென்றால் அந்த நிலையில் இறைவன் எங்களை இயக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய நிலையில் இந்த தொண்டு சிறக்கும் மூன்று காலத்திற்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். கடமையை பார்ப்போம். கடமையை பார்த்தால் கடந்த காலத்திற்கு அது உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த பிறப்பில் வினை காரணமாக அந்த பிராப்த வினைக்கேற்றபடி அந்த உடல் கிடைத்து அந்த உடல் இயங்கும் போது அதற்கென்று ஒரு குடும்ப இணைப்பு கிடைத்து அதனுடன் சேர்ந்து சுற்றத்தார் கிடைத்து அந்த அமைப்பில் இறைவனங்களை இயக்குகின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்யும் போது நிகழ்காலத்தில் நிச்சயமாக எங்களுக்கு உதவி உண்டு. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கடமையில் இருந்தால் அது ஒரு இன்பமான வாழ்க்கையாக அமையலாம். அதே நேரம் எதிர்காலத்திலும் எங்களுக்கு அதில் உதவிகள் உண்டு. வினைகளை வைத்து பார்த்தால் நாங்கள் எங்களுடைய கடமைகளை தவறாது இந்த உடலில் இருக்கும் போது எங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்வதால் அடுத்த பிறப்பில் எங்களுக்கு அது வினையாக வராது. ஆகவே அது இரண்டு இடத்தில் தொழிற்படுகின்றது. தொழிலுக்கு வருவோம். அன்பர் கேட்ட மூன்றாவது விடயத்திற்கு, தொழில் இந்த பிறப்பில் மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் இந்த அது பொருள் சார்ந்தது. இந்த உடலில் நாங்கள் இருக்கும் போது பொருள் ஈட்டுவதற்காக தொழில் செய்கின்றோம். ஆகவே அந்த பொருள் ஈட்டுவது எங்களுக்கு மற்றைய காலங்களுக்கு உதவி செய்யாது. இந்த காலத்தில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்வியல் முறை வினை முறைப்படி வாழ்வதற்கு அது உதவி செய்கின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியை இந்த மூன்று விடயங்களில் சைவ சித்தாந்த கிரியா யோகா அறிவை வைத்து அலசுகின்றேன். ஆகவே இதில் எது சிறந்ததென்றால் முக்காலத்துக்கும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டுதான் சிறந்தது இந்த மூன்றிலும். ஆனால் நாங்கள் முழுமையாக தொண்டிலும் இருக்க முடியாது. இப்போது இந்த உடலில் எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை முழுமையாக கடமையிலும் இருக்க முடியாது, முழுமையாக தொழிலிலும் இருக்க முடியாது. இந்த மூன்றையும் சேர்த்து, இந்த மூன்றிலும் இருந்து கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த என்று பாபாஜி சொல்கின்றார். ஆகவே இந்த மூன்றிலும் நாங்கள் இயங்க வேண்டும் என்பது இந்த அன்பருக்குரிய முதலாவது பதில். இரண்டாவது பதில், இந்த தொண்டில் இயங்குவதுதான் எங்களுக்கு முக்காலத்துக்கும் உதவும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஆகவே நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கூடுதலான வெயிட் என்று சொல்லுவோம், பாரத்தை கொடுக்க வேண்டும். கூடுதலாக அதை சார்ந்து கொண்டே போக வேண்டும், தொண்டை சார்ந்து கொண்டு. அதுக்கு அடுத்ததாக சார்ந்து நிற்க வேண்டியது கடமை. மூன்றாவது தான் தொழில். ஆகவே இந்த மூன்றும் முக்கியம். ஆனால் எது எங்கு எது வரைக்கும் செல்லும் என்பதை இப்போது சிறிது விரிவாக பார்த்தோம். ஆனால் இதில் வரும் நன்மைகளை பார்த்திருக்கின்றோம். இனி தீமைகளை பார்ப்போம். தொண்டில் நிற்பவர்கள் தொண்டில் இருந்து தவறினால் கிடைப்பது பெரும் துன்பம். அதே போல் கடமையில் இருப்பவர்கள் கடமையில் இருந்து தவறினால் துன்பம். தொழிலில் இருப்பவர்கள் தொழிலில் இருந்து தவறினால் சிறு துன்பம் என்று நான் கூறுகின்றேன். எதை வைத்து கூறுகின்றேன் என்றால், இந்த மூன்று விடயங்களும் முக்காலத்துக்கும் இரண்டு காலத்துக்கும் ஒரு காலத்துக்கும் சார்ந்தது என்றதை வைத்து கூறுகின்றேன். ஆகவே நன்மை மாத்திரமல்ல, தீமை கூட அதில் அவ்வளவு தூரத்திற்கு விடயத்தை கொண்டு வரும். இதற்கு பல விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கின்றேன் காதுகளால். தொண்டை விட்டு கடமையை விட்டு தவறுபவர்கள் உடனடியாகவே தாங்கள் பிழை செய்து விட்டோம் என்பதை உணர்கின்றார்கள். அந்த உணர்வு நிலையில் அந்த தொண்டு ஆற்றப்பட்டால் மாத்திரம், அதாவது உணர்வு நிலை என்று சொல்வது முக்கரணங்களாலும் அந்த தொண்டில் அவர்கள் நிற்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நிமிடமாவது அந்த தொண்டில் இருந்து விலத்துவதை அவர்களால் தாங்க முடியாது. ஆகவே ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் விலத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு அது ஒரு பெரும் துன்பம். அதே போல் கடமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பெருந்துன்பமாக இராது, துன்பமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சைவ சித்தாந்த கிரியா யோக சாதகருடைய கேள்வி இது. கடமை நீங்கள் செய்யத்தான் வேண்டும், செய்யாவிட்டால் அதனுடைய ஆகாமிய வினை உண்டு. ஆனால் துன்பம் தொண்டில் இருந்து தவறுவது தவறும் துன்பமாக இருக்க முடியாது, அதை விட குறைந்ததாகத்தான் இருக்கும். அது எப்போது எங்களுக்கு அந்த உணர்வு நிலை இருக்கும் என்றால், நாங்கள் முக்கரணங்களாலும் இவை மூன்றையும் செய்யும் போதுதான். ஆக வாயினால் சொல்வதால் மாத்திரம் செய்து கொண்டோ அல்லது உடலினால் செய்து கொண்டோ அல்லது மனதினால் மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் இந்த அனாலஜி, இந்த பரிசோதனை சரியாக பொருந்தாத மாதிரி இருக்கலாம். முக்கரணங்களாலும் செய்யும் போது இதுதான் அதனுடைய ஒழுங்குமுறை. தொண்டு சிறந்தது சிறந்தது, கடமை சிறந்தது, தொழில் அதற்கு கீழ். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி என்னவென்றால், தான் அதில் முற்றாக நிற்பதாக உணரவில்லை ஐயா, இதை பற்றிய சிறு விளக்கம் என்று கேட்டிருந்தீர்கள். இதற்கு எப்படி பதில் சொல்லலாம் என்று கடைசி 2 மணி நேரங்களாக இந்த கேள்வி வந்ததிலிருந்து சிந்தித்தேன். இந்த முறையில்தான் பதில் காணலாம் என்றது என்னுடைய உணர்வு நிலையில். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் இப்படி சிந்தித்தால்தான் இதற்கு ஒரு முழுமையான பதில் கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த தொண்டுதான் மேலே இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு விடயம். அதைத்தான் அருளாளர்களும் சொல்கின்றார்கள். சத்குரு கிரியா பாபாஜியும் சொல்கின்றார், சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த முக்கரணங்களாலும் செய்யும் போதுதான் இப்போது ஒரு கிழமைக்கு முதல் கூட தொண்டில் சிறப்பாக சிறப்பாக வேலை செய்து வரும் ஒரு அன்பர் சிவனடியார் அந்த தொண்டை விட்டு வெளியால் சென்று ஒரு கிழமை 2 கிழமை மீண்டும் தொண்டுக்கு வந்தவுடன் அவர் அதை விட்டுட்டு போனது பெரும் துன்பமாக பார்த்திருக்கின்றார். அதை ஏன் முதல் பார்க்க முடியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றால், மாயா காரணமாக அவர் அதிலிருந்து விலத்தி இருக்கின்றார். ஆனால் விலத்தியவர் அந்த உணர்வு நிலையில் அந்த தொண்டாற்றியபடியால் அதனால் மிகவும் துன்பப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஒவ்வொருவருடைய உணர்வு நிலையை பொறுத்தது, தொண்டிலிருந்து பிரிவது மீண்டும் தொண்டுக்கு வருவது மிகவும் முக்கியமானது. இங்கு கடமை, தொண்டு, தொழில், தொழில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களை நாங்கள் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் தூல சம்பந்தமானவர்கள் தான் அது தங்கி இருக்கின்றார்கள். அதாவது ஆன்மா, அது எங்களுடைய மனிதர்கள். இப்போ தொழிலில் நீங்கள் செய்வது கொஞ்சம் குறைந்தால் அது அவர்களைத்தான் பாதிக்கின்றது. கடமை, குடும்பத்திற்குள் வந்தாலும் அது தூலத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அந்த கடமையை செய்கின்றீர்கள். ஆனால் தொண்டு, நீங்கள் செய்வது தூலத்தில் இருப்பவர்களுக்கு செய்தாலும் இந்த தொண்டில் புதைந்திருப்பது இரண்டும், தூலமும் சூட்சுமமும். இதை எவ்வாறு விளங்கலாம் என்று நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டேன். அதாவது நாங்கள் ஒரு வகுப்பு நடத்துகின்றோம், அல்லது ஒரு ஒரு சத்சங்கம் நடத்துகின்றோம், அல்லது ஒரு குழுவாக ஒரு செயலை செய்கின்றோம் என்றால், ஆன்மீக விடயமாக இருந்தால் ஒன்றை யோகி ராமையா அவர்கள் மிகவும் அற்புதமாக சொல்லி தந்திருக்கின்றார். நீங்கள் செய்யும் சத்சங்கத்திலாகவும் இருக்கலாம், வகுப்புகளிலுமாக இருக்கலாம், சுவாமி ராம் எனக்கு என்னுடைய ஆரம்ப நிலையில் ஒரு அறிவையும் போட்டி இருக்கின்றார். கிரியா யோகா வகுப்பில் ஒரு முறை ரெண்டு முறை எங்களுடைய வகுப்பில் ஒருவருமே வகுப்புக்கு வரவில்லை, நானும் அவரும்தான் இந்த கட்டிடத்துக்குள். அப்போது நான் சுவாமி ராம் அவர்களை கேட்கின்றேன், ஐயா இன்று ஒருவரும் வரவில்லை, நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்போமா சில விடயங்கள் என்று கேட்கின்றேன். அவர் எனக்கு சொன்ன பதில் என்னையே தூக்கி போட்டது. என்ன நினைத்து கொன்றாய் உன்னுடைய வகுப்பை பற்றி? நீ எடுக்கும் வகுப்பில் இன்று ஒருவரும் தூலத்தில் வரவில்லை, ஆனால் எத்தனை சூட்சும அருளாளர்கள் இந்த வகுப்பில் இருக்கின்றார்கள் என்பதை நீ அறியவில்லையா? ஆகவே நீ செல், வகுப்பை நடத்து, நீயே ஆசனத்தை போடு, உன்னுடன் பலரும் பக்கத்தில் இருந்து போடுவார்கள், அதை நீ உணர் என்றார். இவ்வளவு அருமையான விடயம். நான் தூள உடல்கள் அங்கு வரவில்லை என்றவுடன் அந்த வகுப்பை நிப்பாட்டி விடலாமா என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த வகுப்பில் சூட்சுமத்தில் எத்தனை பேர் அந்த வகுப்புள் பங்கு பெற்றுகின்றார்கள் என்பதை அறியும் திறனில் நான் இல்லை அந்த நேரத்தில். ஆனால் அந்த ஆசனங்களை போடும்போது பாபாஜியே எனக்கு பக்கத்தில் இருந்து ஆசனம் போடுகின்றார் என்ற ஒரு உணர்வு நிலை கிடைத்தது. ஏனென்றால் அது குரு வார்த்தை. அதே போல்தான் சத்சங்கங்களும், இன்று ஒருவரும் இல்லையே என்று நான் கடையை மூடிவிட்டு சத்சங்கத்தை செய்யாமல் போய்விடலாம், ஆனால் அந்த இடத்திலிருந்து நான் சத்சங்கத்தை வந்த கேள்விகளுக்கு ஏதாவது பதிலாக நான் தனியே இருந்து நான் அதை நடத்தினால் கூட எனக்கு அந்த சத்சங்கத்திலிருந்து பல விடயங்கள் கிடைக்கும். ஏனென்றால் அருளாளர்களுடைய ஊக்குவிப்பு அங்கு உண்டு. இதே நிலைதான் தொண்டுக்கும். தொண்டில் நாங்கள் செய்கின்றோமே தவிர எங்களை இயக்குபவன் இறைவன், அதற்கு கீழே எங்களை இயக்குபவர் சத்குரு கிரியா பாபாஜி, பல அருளாளர்கள். அவர்களுடைய இயக்கத்தில் தான் நாங்கள் இந்த தொண்டுகளை செய்கின்றோமே தவிர நான் அல்ல. செய்பவன் நான், இயக்குபவர் குருமார்கள், அருளாளர்கள், சாச்சார் சிவபெருமான். அதை உணர்ந்தோம் என்றால் தொண்டிலிருந்து ஒரு நிமிடம் கூட வழுவ மாட்டோம். ஆகவே அந்த நிலைக்கு வந்தால்தான் அந்த உணர்வு நிலை கிடைக்கும் என்பதை இங்கு சொல்லி, ஏன் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு சென்றேன் என்றால் அது இன்னும் எட்டாத தூரத்தில் இருக்கின்றது என்பதை அறிவேன். இருப்பினும் அது உங்களுடைய அறிவு திறனுக்குள் வரட்டும் என்பது இன்று என்னுடைய செய்தி. அந்த செய்தியை எங்கிருந்து பெற்றேன்? உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக புருஷராகிய எங்களுடைய சிவப்பிரகாசம் ஐயாவின் பிறந்த தினம் என்று. அவருடைய சேவையை பார்த்து கடந்த பல சில ஆண்டுகளாக நான் என்னை திருத்திக் கொள்கின்றேன். தொண்டில் எவ்வளவு சிறப்பாக செய்கின்றார் அவர், இந்த ஊன நிலைக்கு வர முதலே தொண்டாற்றி இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டேன். அந்த நேரத்தில் இப்படியான ஒரு விபத்து நடந்து அவருக்கு இப்படியான ஒரு நிலை கிடைத்த பின்னும் அதை விடாது தொடர்ந்து நடத்துகின்றார் என்றால் எவ்வளவு வைராக்கியம் தேவை. நாங்கள் அறகுறையில் இருப்பவர்கள் என்ன நினைப்போம், அப்படியான நேரத்தில் ஒரு விபத்து நடந்தால், அதுவும் ஒரு சேவைக்கு போயிட்டு வரும் வழியில் விபத்து நடந்தால் இறைவன் இருக்கின்றானா, முதலாவது கேள்வி. குருடா இருக்கின்றானா, என்ன செய்தான் எனக்கு, நான் கடந்த 20 வருடங்களாக சேவை செய்கின்றேனே, அன்னதானம் போடுகின்றேனே, கிராமம் கிராமம் கோவில் கோவிலாக சென்று போடுகின்றேனே, எனக்கா இந்த தண்டனை, அப்படிப்பட்டவனுடைய தொண்டு நான் செய்ய மாட்டேன் என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் இந்த ஐயா என்ன செய்கின்றார், அதன் பிறகும் வந்து கட்டில் படுத்தபடி வாழ்க்கை வாழும் கட்டத்தில் கூட அந்த தொண்டை மேலும் மேலும் சிறப்பாக்குகின்றார். அதற்குரிய காரணம் யார்? ஒளியால் இருப்பவர்கள் கூட அறுவாசி பேர் விட்டு ஓடியிருப்பார்கள். ஏன், ஐயாவுக்கு இனி ஏதாது, ஐயாவால் எனக்கு பெரிய விடயங்கள் ஒன்றும் பெருமையும் கிடைக்காது, ஐயா ஊனமாகிவிட்டார் என்று ஓடுவார்கள். ஆனால் அவருடன் நிலைத்து இருப்பது யார் என்று பார்த்தால் சூட்சுமத்தில் இருப்பவர்கள். அதனால்தான் அவர் வாழையடி வாழையாக மணிவாசகரில் இருந்து வந்த வள்ளலார் வழி நிற்கும் சிவப்பிராசம் ஐயா என்று நான் பெருமையாக அவருடைய திருப்பாதத்தை வணங்குகின்றேன். ஏனென்றால் அது அருள் நிலை. ஆகவே தன்னுடைய நிலைக்கு இறைவன்தான் காரணம் என்று பலரும் சொல்லும் நேரத்தில் அது என்னுடைய வினை, அதை நான் ஆற்றுகின்றேன், ஆனால் என்னுடைய தொண்டிலிருந்து வழுவ மாட்டேன். படுத்திருந்தாலும் சரி, தவண்டு கொண்டு வந்தாலும் சரி, தொண்டில் இருப்பேன் என்று ஆணித்தரமாக நின்று அதை செயல்படுத்துகின்றார். அதில் ஒரு சிறு எறும்புகளாக நாங்கள், எங்களுடைய சாதகர்கள், எங்களுடைய கிரியா யோகா சங்கங்கள் எல்லோரும் இணைந்து அதில் நாங்கள் பாபாஜி வழி நின்று சிறப்பாக தொண்டாற்றுகின்றோம். அதில் இணையாதவர்கள் கூட முக்கரணத்தில் ஏதாவது ஒரு கரணத்திலாவது இணையுங்கள், கரம் நீட்டுங்கள் அந்த ஐயாவுக்கு, அந்த சிறப்பு பணியில் செல்லுங்கள். எல்லாராலும் செய்ய முடியும், ஆனால் எல்லோராலும் முழுமையாக செய்ய முடியாது என்பது உண்மை. அவரவர்களுடைய வினை அறிவு திறன்களை பொறுத்தது. ஆனால் இருப்பினும் அது எங்கு செல்கின்றது இந்த தொண்டு என்பதை பாருங்கள். ஆகவே அவருடைய பிறந்த தினத்தில் அவருக்கு இந்த சத்சங்கத்தை நான் சமர்ப்பணமாக கொடுக்கின்றேன். அவர் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கும் எங்களுடைய சங்கங்களுக்கும் ஒரு பெரிய தொண்டென்றால் என்ன என்பதை காட்டி ஒரு சிறப்பாக விளங்குகின்றார். அவர் வழியில் நாங்கள் என்றென்றுமே இருக்க வேண்டும், அதிலிருந்து வலுவக்கூடாது. அதற்கெல்லாம் வெல்ல பரம்பொருள் பாபாஜி வள்ளலார் அவர்களுடைய அருளாசியை இறைஞ்சி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரிய பாபா, ஓம் சிவாய நமஹ. இப்போது இணைப்பில் இறைவன் ஐயா என்று இல்லை, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். இன்று கார்த்திகேயன் ஐயா அவருடைய இடத்திலேயே இருக்கின்றார், அவருக்கு பக்கத்தில் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய சுருக்கு கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் கார்த்திக் ஐயா. ஓம் கிரிய பாபா ஜினமோ. ஓம்
சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
குடும்பத்துக்கு செய்யறதும் தொண்டுதான், பொதுவுல செய்யறதும் தொண்டுதான், ஆலயங்களுக்கு போய் செய்யறதும் தொண்டுதான். ஆனா அந்த தொண்டுல சில வேறுபாடு படுது. என்ன வேறுபாடு படுதுன்னா, தனக்காக செய்யறதுமா இல்ல பிறருக்காக செய்யறமா இல்ல பொதுவான இறைப்பணியில நின்று செய்யறமா என்ற ஒரு ஒரு விஷயம் ரொம்ப அதுல ரொம்ப சிறப்பு இருக்கு. இப்ப நாம செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாபாஜி நோக்கி போறதெல்லாம் பதி தொண்டுதான். அதுல பசு தொண்டும் இருக்கணும். பசு 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 உணர்ந்தாதான் பதிய உணர முடியும். பசு தான் பதிய உணர முடியும். அந்த வகையில தொண்டு வந்து ரொம்ப சிறப்பு. நம்ம எந்த அளவுக்கு சரணாகதியோட அந்த தொண்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு இறை உணர்வும் நமக்கு கிட்டும். ஆனா நம்ம இறை சார்ந்த தொண்டு செய்யறோமான்றதுதான் முக்கியம். இது அப்பர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றார். நான் வந்து ஒரு நேரம் தொண்டு செய்யக்குள்ள செதுக்கி போட்ட பில்லு தெரிஞ்சுது, ஒரு நேரம் வைரக்கல் எடுத்து போட புள்ள எனக்கு அதுவே தெரியலன்னு சொல்றாரு. வைரக்கல் கடக்கக்குள்ள வைரக்கல்லு தெரியல அவருக்கு, தூக்கி போட்டுறாரு. வைரக்கல்லு ஒண்ணுதான், மண்ணு ஒண்ணுதான், கல்லு ஒண்ணுதான் தூக்கி போடுறாரு. அப்ப அவருடைய தொண்டு எப்படி இருக்குன்னா, இறைவன் மேலேயே இந்த தொண்டு, அது பெரிய தொண்டு. அத மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. ஆனா நாமக்கு என்ன வரணும்னா, நம்ம தொண்டு செய்யக்குள்ள ஆணவம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. முதல்ல அதை நீக்கணும், நான் செய்யறேன் என்ற ஒரு எண்ணங்கள் அதுல ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. பாபாஜியும் கீழ சொல்லியிருக்காரு, இந்த துண்டு வந்து நம்ம எவ்வளவு அளவுக்கு நான் எனதுன்னு இல்லாத நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மள வந்து ஆன்மீக பயணத்தை மேல் நோக்கி கொண்டு போய் செல்லும். அதாவது ஐயா நிறைய சொன்ன விஷயங்கள்லாம் அந்த அதுக்கு அடிப்படையே நம்ம பாபாஜியுடைய தொண்டுகள் செய்ய பாத்தீங்கன்னா எல்லாம் அதனாலதான் நம்மள வந்து தொண்டு சிறப்பா கொண்டு போய் பாபாஜி நிப்பாட்டிருக்காரு. சில இப்ப நடக்கிற தொண்டுகள் நமது சங்கத்துல மிகப்புக்குரிய ஒரு தொண்டு. சிவபிரகாஷ் ஐயாத்தை செய்யறது சரி, சிதம்பரத்துல செய்யறது சரி, சாதகர்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு சிறப்பான நிலையில பாபாஜி தொண்டு விசித்திர முடியும். அதனால்தான் நான் அதை விரிவா பேசுறேன். விளம்பரமா பேச நான் விருப்பப்படல. ஏன்னா இது நான் செஞ்சாதான் விளம்பரப்படுத்த முடியும். நாம செய்ய முடியாது, இது பாபாஜி தான் செய்ய முடியும். அதனால அவருக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு இன்னும் இந்த தொண்டை நம்ம சிறப்பா செஞ்சு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றங்களை பெருக்கிக்கிட்டு தான் நம்ம இதை செய்யறோம். நான் தொண்டு செய்யறதுனால பாபாஜிக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. தேவனுக்கு என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம், என்னுடைய வினை கையத்தான் நம்ம இந்த தொண்டு செய்யறோம். அந்த மாதிரி தான் இருக்கணும் தொண்டுன்றத. அத சங்க சார்பா எல்லாம் சிறப்பா செய்யறோம். இன்னும் சிறப்படைய பாபாஜி பாத்ம பக்கமாக ஓம் கிரியேட்டர் பாபாஜி நமோம், ஓம் சிவாயனம்.
நன்றி நன்றி கதி ஐயா. அதை மேலும் ஒருபடி மெருகூற்றி வளமை போலவே பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். சாதகர்களின் விளக்கத்திற்கு மிகவும் அருமை. அதை சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் சொல்வதை, தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி செய்வதே தொண்டின் ஒரு வர விளக்கணம். பிறர் நலம் என்று சொல்வது அது இறைநிலையை காட்டுவது. எல்லோரிலும் இறைவென்றிருக்கின்றான் என்ற நிலை. ஆகவே அந்த வழியில்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். பரம்பொருள், அதற்கு கீழே பாபாஜி, அதற்கு கீழே இப்போது எங்களுடைய வள்ளலார் சுவாமிகள், அதற்கு கீழே சிவபிராசம் ஐயா அவர்கள், அதற்கு கீழே சைவ சித்தாந்த பேராசிரியர்கள். அறிவுத்திறன், தொண்டு, செயல் எல்லாமே சேர்ந்து அமைந்திருக்கின்றது எங்களுடைய பயிற்சி முறைகளுக்கும் வாழ்க்கை முறைகளுக்கும். அதன் வழி நிற்போம். அதில் நன்றாக எல்லோரும் பயணம் செய்வோம். அதற்கு எல்லாம் வெல்ல பரம்பொருளும் பாபாஜி வள்ளலார் அவர்கள் எல்லோருடைய அருளாளர்களுடைய அருளாசியை வேண்டுகின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.